ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
விநாயகனே விண்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கையை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து நம பார்வதி பதையே அரர் மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வந்து அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை. சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு, உயிர்கள் அனைத்தும் உயிரில் வேண்டும் என்பதற்காக சாஸ்திர நூல்களிலே எட்டு நூல்களை தந்தருடைய குற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு, சைவத்தினுடைய உண்மைகள் எல்லாம் உயிர்கள் அறிதற்காக இப்பொழுது பேருபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். பெரியவர்களே, திருவருளும் குருவருளும் துணை நிற்க, நாம் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமியோட அருள் செய்த தேவார அருள்முறை திரட்டினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று மூன்றாவது அதிகாரமாகிய இருள் மல நிலையினையும், நான்காவது அதிகாரமாகிய அருளது நிலையினையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலகிலே இருக்கின்ற உயிர்கள் எல்லாமே இன்பத்தை தான் விரும்புகிறது, துன்பத்தை விரும்புவது இல்லை. ஆனால் இன்பமும் துன்பமும் விரவி வருகிறது. இந்த உயிர்களுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் என்ன என்றால், ஆணவன் மலத்தின் காரணத்தினாலே உயிர்கள் மாயிலே அமிழ்த்தப்பட்ட பொழுது அது கர்மத்தை ஈட்டுகிறது. அந்த கர்மத்தின் காரணத்தினாலே அது இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றது. இந்த உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இருக்கிறது, அதை நம்முடைய சவி சித்தாந்தத்திலே மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது: ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம். ஆதி தெய்வீகம் என சொல்லக்கூடியது மாதா கர்ப்பத்தில் இருக்கும் போது உண்டான துன்பம். இது போற்றி திருவகையிலே மணிவாசகர் அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். பின்பு ஜனனம் அடைகின்ற பொழுது பிறக்கும் போது அடைகின்ற துன்பம், பின்பு நரை திரை, அதற்கு பின்பு யமதண்டம், இந்த வாழ்வு முடித்த பின்பு நரகவேதனை. இத்தனையும் ஆதி தெய்வீகம், இறைவனாக கொடுக்கப்படுவது. ஆதி பௌதிகம் என சொல்லக்கூடியது குளிரால், வெப்பத்தால், மழையால், காற்றினால், மின்னல், இடி, சுவர் விழுதல், கல் விழுதல் முதலானவைகளால் வருகின்ற துன்பங்கள். ஆதி ஆன்மீகம் என சொல்லக்கூடியது தத்தம் சரீரங்களில் உண்டான வியாதி, மிருகங்களால் வரக்கூடிய துன்பங்கள், அரசாங்க ராஜாங்கத்தினாலே வரக்கூடிய துன்பங்கள், கள்வர்களால் வரக்கூடிய துன்பங்கள், மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்ளுகின்ற இன்னல்கள், மனத்திலே கொள்ளுகின்ற பொறாமை உணர்வினால் வரக்கூடிய துன்பங்கள், செய்யத்தகாதவற்றை தான் தோன்றித்தனமாக செய்து சிக்கி விழித்து துன்பம் அடைதல், கோபித்தல், இவைகளெல்லாம் ஆதி ஆன்மீகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினைக்கு ஏற்ப துன்பங்கள் இருக்கிறது. இதிலே உடலிலே வரக்கூடிய ஒரு வியாதி இருக்கிறதே, அது நம்ம மிகவும் வருத்தம். ஆதி ஆன்மீகத்திலே வரக்கூடியது உடல் என்று இறைவன் எப்பொழுது படைத்தானோ அப்பொழுதே இறைவன் உயிர்களுக்காக மருந்தையும் படைத்திருக்கிறான். ஆகையினாலே பிணி என்று உள்ள போதே மருந்து நமக்கு இருக்கின்றது. நம்முடைய சைவ சமயம் என்னவென்று சொல்லுகிறது என சொன்னால், எந்த துன்பத்திலையும் நாம் தக்க மருந்தோடு தக்க வைத்தியனால் வெல்லலாம். தக்க வைத்தியன் யார், அவன் கொடுக்கின்ற மருந்து எது என்றால், எல்லா உயிர்களுக்கும் வைத்தியநாதன் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய ஒப்பற்ற பரம்பொருள். அவன் நமக்கென்று பிணி தீர்வதற்கென்று கொடுத்திருக்கின்ற மருந்து எது, தேவார முதலாவன திருமறைகள். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பூண்பாண்டியனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயினை மந்திரமாவது நீர் என்று பாடி குணப்படுத்தினார். இதே போல திருச்செங்கோடு தளத்திலே நரிஞ்சுரத்தினால் அடியார்கள் அங்கே துன்புற்ற போது நம்முடைய பெருமானானவன் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று ஞானசம்பந்த திருவாய் மலர்ந்து அந்த நலிஞ்சுரத்திலே இருந்து அந்த அடியார்களை காப்பாற்றி அருந்தினார். இதே ஞானசம்பந்த பெருமானானவர் முயல் திருப்பாச்சிரமம் என்கின்ற தலத்திலே கொல்லி மலமனது குத்திரிக்கு முயலகன் நோய் வந்திருந்த பொழுது துணிவளர் திங்கள் என்கின்ற திருப்பதிகத்தை பாடி குணப்படுத்தினார். ஆகையினாலே நமக்கெல்லாம் வருகின்ற எந்த பிரியையும் தீர்க்க வந்தத கைகண்ட ஒரு மருந்து திருமுறைகள். இந்த ஒரு செய்தியும் நினைவுக்கு வருகிறது. திருச்செந்தூர் திருக்கோயிலிலே ஒரு மடைப்பள்ளி பரிசாரகர் இருந்தார். அவர் ஒரு முறை வாழ்க்கையிலே விரக்தி அடைந்திருந்த பொழுது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து நீ திருச்செந்தூர் தலபுராணத்தை பாடு என்று ஆணையிட்டார். முருகப்பெருமானுடைய ஆணையினை வைத்து அந்த மடைப்பள்ளி பரிசாரகர் தக்கோரிடம் சென்று பாடம் கேட்டு அவர் அழகாக திருச்செந்தூர் தலபுராணத்தை செய்தார். அரங்கேற்றம் செய்ய முற்பட்ட பொழுது என் மடைப்பள்ளி பரிசாரகர் தானே என்று அவரை உதாசீனம் செய்து தலபுராணத்தை அரங்கேற்றம் செய்யவில்லை. அதனால் மனம் மிக்க வருந்திய அவர் உடனே என்ன செய்தார், தான் செய்த அந்த நூல்களை எல்லாம் எடுத்து அப்படியே கடலிலேயே தூக்கி எரிந்து விட்டார். அந்த கடலிலே தூக்கி எரியப்பட்ட ஏடுகள் எல்லாம் அப்படியே முருகனது அருளினாலே இலங்கையிலே சென்று ஒதுங்கியது. அந்த இலங்கையிலே சென்று ஒதுங்கி இருக்கின்ற அந்த ஏடுகளை எல்லாம் ஒரு முருக அன்பர் எடுத்து சேகரிக்கிறார். அந்த தலபுராணம் வெற்றிமலை கவிராயர் என்கின்றவரால் பாடப்பட்டிருப்பது என்று அறிந்து அந்த ஏடுகளை சேகரித்து இல்லத்திலே வைத்து பூஷணை செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த நேரத்திலே இந்த உலகத்திலே சக்கர சுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், அது ஒரு விஷக்காட்டிலே காட்டிலே பறக்கூடிய ஒரு விஷ நோய் ஒன்று எல்லா இடத்திலும் பரவி இன்றைய நாளைய கொரோனா நம்மை உலுக்கியதை போல சக்கர சுவாச நோய் அப்பொழுது உலகை மறுத்தியது. எல்லா உயிரிழங்களும் எல்லா தலங்களிலும் எல்லா உயிரிழந்து துன்புற்ற பொழுது இலங்கையிலே மட்டும் அந்த நோய் அண்டவில்லை. எல்லா இடத்திலும் இந்த நோய்க்கிருமி அண்டியது. இது ஏன் இந்த நோய் இங்கே தாக்கவில்லை என பார்க்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அந்த முருகன் அடியார் என்னுடைய இல்லத்திலே வெண்டிமலை கவிராயருடைய திருச்செந்தூர் தலபுராணம் இருக்கின்ற காரணத்தினாலே அதனால் அது எல்லாம் என்ன செய்கிறது, அதனுடைய அருள் தாக்கத்தால் இங்கே விஷக்கிருமிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எனவே நல்ல ஞான நூல்கள் இறைவனை பற்றி உணர்த்துகின்ற உண்மை நூல்கள் நம்மிடம் இருக்கின்ற பொழுது அது நமக்கு நோய்க்கு நல்ல ஒரு காப்பாக அமைந்து விடும். எனவே நாம் திருமறைகளிலே நாம் தோய்வு கொண்டிருந்தால் நம்மை உடலை பற்றி வருகின்ற பிணியும் போகும், உயிரை பற்றி இருக்கின்ற பிணியினையும் போக்கும். ஆகையினாலே நாம் திருமறைகளை எல்லாம் நாம் ஓதுதல் வேண்டும். ஒரு பாம்பாட்டியானவன் நாம் காண்பதற்கே அச்சப்பட்டு ஓடுகின்ற பாம்பை கையினால் பிடித்து ஆட்டுகிறான். எப்படி, அவன் கையிலே சிறியானங்கை விதை என்கின்ற ஒரு காப்பு வேர் கையிலே வைத்துக் கொள்கிறான். அதனால் பாம்பு அவனை தேடுவது இல்லை. காட்டுக்குள்ளே குடிசையிலே ஒருவன் வாழுகிறான். ஆனால் அந்த குடிசைக்குள்ளே எந்த விஷ ஜந்தும் உள்ளே செல்லாமல் அவன் பத்திரமாக இருக்கிறான். எப்படி, அவன் குடிசைக்குள்ளே கருடன் கிழந்து என்று சொல்லக்கூடியதை கட்டி வைத்து விட்டான், எந்த விஷ ஜந்துக்களும் அனுபவில்லை. இதே போல அடியார்களாகிய நாமெல்லாம் திருமறைகளை வைத்து நாம் ஓடிக்கொண்டிருந்தோம் என சொன்னால் அது நமக்கு நல்ல ஒரு கவசமாக இருந்து நம்மை பாதுகாப்போம். சைவர்களுக்கு முதலிலே வேண்டியது வைராக்கியம் என்று ஒன்று இருக்க வேண்டும், நம்பிக்கை என்பதும் இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாத வழிபாடு நமக்கு பலன் தராது. திருமறைகள் நம்முடைய நோயினை தீர்க்கும், திருமறைகள் நமக்கு உற்ற துணை என்ற ஒரு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். இந்த நம்பிக்கையால் தான் பலரை பெற்றார் அச்சுத கடப்பாளர் என்பவர். அவருக்கு என்ன வந்தது, உலகிலே எல்லோரையும் பேயை பிடிக்கும், ஆனால் ஞானசம்பந்தர் சொன்னார் பேய் அடையான். அப்போ பேய் அடையாது என்று சொல்லுகிறீர்களே, இவனுக்கு பேய் வந்து விட்டதே, வந்தால் அது போய்விடும், பேய் அடையா பிரிவு எய்தும்னார். எனவே திருமுறைகள் வரும் முன்னும் காப்போம், காக்கின்ற தன்மை உடையது. ஒருவேளை வந்தாவிட்டால் வந்தவனையும் அந்த நோய் அவனிடம் இருந்து நோயை விரட்டிவிடும். எனவே பேயடையா பிரிவிடும். எனவே திருமுறைகளிலே நாமெல்லாம் மிகுந்த ஒரு நம்பிக்கை கொண்டால் அந்த வைத்தீஸ்வரனாகிய பெருமான் நம்மை எல்லா தீங்குகளில் இருந்தும் எல்லா நோயிலிருந்தும் காப்பான். ஏனென்று சொன்னால் இந்த திருமுறைகளை தந்தவர்கள் சிவமாக்காக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் வாக்கன்று சிவமாக்காக. அவர்கள் யார்? ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் போன்றவர்களும் ஞானாசிரியர் மணிவாசகர் போன்றவர்களெல்லாம் அவர்கள் ஏற்கனவே பூர்வத்திலே சிவனால் ஆளப்பட்டவர்கள். பெரிய புராணத்தில் வரக்கூடிய திருக்கூட்டை சிறப்பு படிக்காமல் பெரிய புராணத்துக்கு போகவே கூடாது. அல்ல, இந்த திருக்கூட்டை சிறப்பை சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறார், அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் நான். ஏற்கனவே இவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். உயிர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அந்த அடியவார்களது பெருமையை உணர்த்தி உலகவர் முன்பாக ஆட்கொள்ளப்பட்டவர். இதே போன்று பெரிய புராணத்தின் உள்ளே வருகின்ற தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சேக்கலார் சொல்லி காட்டுகிறார், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபிரமணி சொல்லி காட்டுகிறார், நம் ஏவலாலே பிறந்தனை மண் மீதினார். நாமெல்லாம் நம்முடைய வினையின் காரணத்தினாலே நமக்கு வினையினுடைய ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு அதிகாரம் பெற்றிருக்கின்ற பிரம்மனால் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த அருளாளர்கள் நம்மொருக்கு இறைவன் சிவபெருமானது ஆணையினாலே நம்ப நமக்காக வந்தவர்கள். அவர்கள் பாடியதும் வாழ்ந்து காட்டியதும் அவர்களுக்காக அல்ல, நமக்கு தான். ஞானசம்பந்தர் திருவாக்கு எதற்காக பாடப்பட்டது? எல்லா உயிர்களும் உயிர் பெறுதல் வேண்டும் என்பதற்காக, தனக்கு என்பது அல்ல. அதனால்தான் சேக்கரா பெருமான் தோடுடைய செவியன் எப்படி வெளிப்பட்டது என சொல்லுகின்ற பொழுது பல்லுயிரும் கழிகூற எல்லா உயிர்களும் இன்பம் அடைய வேண்டும். நம்முடைய சைவத்தினுடைய கொள்கையே எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியிருப்பார். யான் பெற்ற இன்பம் பெருகையும் மையகம். ஆகையினாலே தான் சம்பந்தர் திருவாய்மலர்ந்ததையே பல்லுயிரும் கழிகூல தம்பாடல் பரமர்வால் சென்று செல்வதற்கு திருச்செவியை சிறப்பித்து செம்மை பெற எடுத்த தோடுடைய செவியன். அப்பறம்மான் திருவாக்கு எப்படி? கூற்றால் இனவாறு விளக்கை போதியில் திருப்பதியம் போற்றால் உலகேளின் வருந்துயரம் போமாறு, உலகேளின் வருந்துயரம் போமாறு எதிர் நின்று போகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கு எதற்காக வந்தது? பித்தா பிரசூடி என பெய்தான் திருப்பதியம் இத்தாரணி முதலாம் உலகலாம் உய்ய எடுத்தார். எனவே எல்லா உயிர்களும் உயிரில் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்பொருட்டுத்தான் அவர்கள் வாக்கினை தந்திருக்கின்றார்கள். நம்பொருட்டு அந்த வாக்கை தந்திருக்கின்ற காரணத்தினாலே நாம் அதை பொருளறிந்து உண்மை அறிந்து கருத்தறிந்து ஓதினால்தான் நமக்கு அது பலன் கிடைக்கும். எனவே தேவார திருமுறைகள் நம்பொருட்டு ஓரப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அதனுடைய உண்மை பொருளினை நாம் உணர்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொற்றமுடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் தான் அருளி செய்திருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டிலே ஒவ்வொரு அதிகாரத்திற்கு கீழே சில தேவார பதியங் பாடல்களை நமக்கு தந்து இதிலே சிந்தனை செய்யுங்கள், ஒவ்வொரு உண்மை எப்படி அடங்கி இருக்கிறது என்று நம்மை தூண்டுகிறார். ஆகையினாலே தான் நம்முடைய திருவுருப்பயிலே வரக்கூடிய அந்த அதிகார தலைப்பின் கீழ் வருகின்ற ஒவ்வொரு திருப்பாடல்களும் அந்த அதிகார தலைப்பிற்கு எப்படி இது பொருள்கொள்ள நமக்கு துணை செய்கிறது என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது அதிகாரமாகி இருள் மல நிலையினை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த இருள் மல நிலை என்ற ஒரு சொல்லுக்கு பொருள், இருள் என்பது எல்லோருக்கும் தெரியும், ஆணவ மலத்தை தான் இருள் என்று நம்முடைய நூல்கள் சொல்கிறது. மலம் என்றால் பொது சொல், மூலமென சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலம். இங்கே நாம் எப்படி பொருள் சொல்லுதல் வேண்டும்? இருள் மல நிலை என்றால் இருள் மலமாகிய ஆணவ மலத்தினுடைய தன்மை. ஆனால் இதை எப்படி நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும் என சொன்னால் திருவருளால் நீக்கப்பட வேண்டிய ஆணவ மலத்தின் தன்மை. எல்லாம் நம்முடைய சுவாமி அழகாக அந்த தலைப்புக்கு சிந்தனை செய்வதற்கு தொடுகிறார். எப்படி ஆணவ மலத்தின் சொல்லப்படாது, அது எதனால் நீங்கும்? திருவருளால் நீக்கப்பட வேண்டிய ஆணவ மலத்தின் நிலை என்று சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே ஒரு நோய் எப்படிப்பட்டது என்பதை ஆணவ மலத்தினுடைய தன்மையை திருவருட்பதிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு நன்றாக உணர்த்தி விட்டார். ஒரு உண்மையான ஒரு வைத்தியனுக்கு தன்மை என்ன? உண்மையான ஒரு வைத்தியர் என சொல்லியார் என்று சொன்னால், எப்பொழுதுமே நம்முடைய சாஸ்திர நூல்களில் எல்லாவற்றிற்கும் விளக்கம் இருக்கிறது. மண்ணிலே சிலவியாதி மருத்துவன் அறுத்தியொழுகிறார். ஒரு வைத்தியனுக்கு வேண்டிய முதல் இலக்கணம், நோயுற்ற ஒருவன் மேலே இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். மண்ணிலே சிலவியாதி மருத்துவன் அறுத்தியோடு. ஒரு நோயாளி தன்னிடம் வந்து விட்டால், அந்த நோயை பற்றி அவனிடம் பேசி அவனுக்கு மலைவையோ பயத்தையோ ஏற்படுத்தக்கூடாது. அந்த வைத்தியனது தன்மை என்ன? ஐயோ, இந்த நோயா உங்களுக்கு வந்துட்டு, உங்க மனசுக்கு இது வரக்கூடாத, ஆனா பயப்படாதீங்க, இது குணமாகக்கூடியதுதான், சீக்கிரம் இது பண்ணிடலாம், நல்ல தைரியமா இருங்க, நான் குணப்படுத்தி இருந்தேன் சொல்லி அவனுடைய உற்சாகம் போட்டான். அவன்தான் உண்மையான வைத்தனர்க்காதான் அங்கே அருள் சிவாச்சாரிய சொன்ன மண்டிலே சிலவியாதி மருத்துவன் அருத்தி ஓடுங்கிறார். அந்த இதன்படிதான் ஆணவமலம் ஆணவமலம் என்று சொல்லுகிறீர்களே, அது பற்றி அச்சம் கொள்ளுதல் வேண்டாம். அதுக்கு தீர்க்கின்ற மருந்து இருக்கிறது, உபாயம் இருக்கிறது என சொல்லி நம்முடைய இருள்மல நிலையின் கீழே இந்த ஆணவமலம் தீர்வதற்கு என்னென்ன உபாயங்கள், திருவருள் எப்படி துணை செய்யும் என்பதைத்தான் இந்த இருள்மல நிலையிலே சொல்லும். ஆணவமல இலக்கணம் பேசப்படாது. இந்த ஆணவமலமானது எப்படி நீங்கும் என்கின்ற நோய்க்கு மருந்தினை கூறி, இதை மட்டும் சாப்பிடுங்கள் குணமாகும் என்று வைத்தியன் அந்த நோயாளியை தூண்டி உற்சாகப்படுத்துவதைப் போல, ஆணவமலத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு இதுதான் மருந்து என்று அழகாக சுட்டி காட்டுகிறார். இதில் ஆணவமலம் என சொல்லுகின்ற பொழுது, ஆணவமலம் நீக்கம் வந்தாலே இருவினை ஒப்பு மரபரி பாகம் அங்கு சத்திரி பாகம் என்பது வந்தால்தான் ஆற்றல் அது தனியாக பக்குவ நிலைக்கு வரும். எனவே இந்த ஆணவமல ஒடுக்கத்திற்கு என்னென்ன நாம் செய்தல் வேண்டும் என்பதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆணவமலம் நம்மிடமிருந்து ஒடுங்குதல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்கோயிலுக்குள்ளே நுழைந்த உடனேயே நாம் கொடிமரத்தின் அருகிலே இருந்து வடக்கு நோக்கி, அல்லது பலிபீடத்தின் அருகிலே வடக்கு நோக்கி இருந்து பஞ்சாங்கட்டாங்க நமஸ்காரங்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன அர்த்தம்? நான் எனது என்கின்ற நகர்ந்து செல்லணும். இறைவன் முன்பாக நாம் அடங்கி நிற்க வேண்டும். திருக்கோயிலுக்குள்ளே செல்லுகின்றோம். முதல்ல ஒரு பெரிய நந்தி இருக்கிறார், மூலவர் பக்கத்தில் இன்னொரு நந்தி இருக்கிறார். பெரிய நந்தி ஆன்மா, மூலவர் பக்கத்திலே இருக்கின்ற அந்த சிறிய நந்தி அது ஒடுங்கியது, அடங்கியது. எனவே இறைவன் முன்பாக நாம் அடங்கி நிற்றல் வேண்டும். அப்படி அடங்கி நிற்கின்ற பொழுது ஆணவமலையினுடைய வலிமை குறையும். அந்த ஆணவமல வலிமை குறைவதற்கு என்னென்ன சாத்தியங்கள் என்பதைத்தான் அழகாக நம்முடைய கொற்றகுடி உமாபதி சிவாச்சாரியா அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கிலே நான்காவது திருமுறையிலே 76வது பதிகத்திலே, அதாவது பொது பதிகத்திலே 2வது திருப்பாட்டாகிய மெய்மையாம் உழவை செய்து என்கின்ற அந்த திருப்பாடலை மேற்கோளாக நமக்கு எடுத்துறேன். இதை சிந்தனை செய்யுங்கள். மெய்மையாம் உழவை செய்து சிறுபெண்ணும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையில் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. அழகா சொல்லி காட்டார். ஆணவமலம் அழிந்து இருள்மலத்திலே அழிந்து கிடக்கின்ற நீ எப்படி பாலறையாக கிடக்கின்ற உன்னுடைய மனத்தை பள்ளியறையாக மாற்றலாம்? இறைவன் வந்து குடிகொள்ளும் பொடியாக, சிவகதி விளையும் பொடியாக, ஒன்றுக்கு உதையாக குப்பை செடிகள் படர்ந்திருக்கின்ற உன்னுடைய மனத்திலே அங்கே சிவபெருமான் அங்கே விளையும்படியாக, அந்த முளை அங்கே வரும்படியாக நீ செய்து விடலாம். எப்படி? மெய்மையா உழவை செய்து விருப்பெண்ணும் வித்தை வித்தி. இந்த திருப்பாடனுடைய பொருள் அனைவருக்குமே தெரியும், அதனால நமக்கு வேண்டிய கருத்தை மட்டும் சொல்றேன். மெய்மையா உழவை செய்து, இந்த மனம் எப்படி இருக்கிறது? ஒரு புதர் கொண்டிருக்கிறது, கல் செடி எல்லாம் படர்ந்து கிடக்கிறது. நல்ல ஒரு பயிர் வர வேண்டும் என சொன்னால் முதல்ல உழவு செய்தல் வேண்டும். அதற்கு பின்பாக அதில் நீரை பாய்ச்சி வெளி விதைக்கணும், களை வரும். அதையெல்லாம் நாம் அப்புறப்படுத்தி விட்டு நாம் தினமும் சென்று கவனித்து தகுந்த வேலியிட்டால் நல்ல பயிர் கிடைக்கும். எப்படி? மெய்மையான உழவினை செய்து மெய்மையான ஒரு பக்தி இருக்கணும். விருப்பெண்ணும் வித்தை வீட்டி பொய்மையாம் களையை வாங்கி புரட்சமே நெறிகள் நம்மை தாக்கிவிடக் கூடாது. அந்த களைகளிலே சென்றார் பொய்மையாம் புரட்சமையும் என சொல்லக்கூடியது நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் உள்ளிருக்கின்ற சமயங்கள். புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று சைவத்தின் உள்ளே இருக்கின்ற 24 சமயங்கள். எனவே பொய்மையாம் களையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு, அதான் முக்கியம். அந்த உழவனானவன் நாம் ஒரு பயிரை வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வில் தன்னை உணர்ந்து சென்று தகவென்னும் வேலியிட்டு, பயிர் வந்தால் போராது, விலங்குகளாலோ மற்ற இவைகளாலோ அந்த பயிருக்கு சேதம் வராது, அப்படி என்ன செய்தல் வேண்டும், வேலியிட வேண்டும். இதே போல் ஆன்மாக்களாகிய நம்மை இந்த உலகியலோ மற்ற போகங்களோ நம்மை வந்து தாக்கி விடாதபடி ஐந்தெழுத்தாகிய வேலியிருக்க வேண்டும். ஆகையினே தம்மையும் நோக்கி கண்டு தகவென்னும் வேலியிட்டு செம்மையில் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே என்று சொல்கிறார். ஆக ஆனமனம் படர்ந்திருந்த அந்த ஆன்மாவிலே இப்பொழுது சிவமனம் பூத்தது. ஆக அந்த ஆனமனத்திற்காக நாம் அஞ்சுதல் வேண்டாம், உபாயத்தை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று குறித்து காட்டினார். இந்த கருத்து இப்படி ஒரு ஆன்மாவானவன் முதலில் தன்னை உணர்ந்து விட்டால் சிவத்தை உணர்ந்தான். அப்படி சிவத்தை உணர்ந்த பின்பு தான் இதுவரை பற்றியிருந்த அந்த பாச கூட்டத்தை உணர்வான், பேரின்பத்தையும் அடைவான். இதை நம்முடைய பட்டினத்தடிகள் திருவிடை மருதூர் மும்மணி கோவிலிலே இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவனது திருவருவினை பெற்றால் சரிய நிலையிலே நின்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சரியை ஞானத்தில் சரியை, இந்த ஞானத்தில் சரிய நிலையிலே நின்றால் அந்த ஆன்மாவினுடைய ஆணவ மதி கெடும். அப்படி கெட்ட பின்பு இந்த ஆன்மா தன்னையும் அறியும் சிவத்தையும் அறியும் என்று சொல்லி காட்டுகிறார். பட்டினத்தாருடைய அழகான திருவிடை மும்மணி கோவையில வரக்கூடிய செய்தி, கங்கை நாயக நின் தெய்வ திருவருள் கை வந்து கிடைத்தலின், எப்படி கிடைத்தது, ஞானத்தில் சரியில்லை நின்று மாயப்படலம் கீறி தூய ஞான நாட்டம் பெற்ற பின்பு. அந்த கண் இப்பொழுது ஞான நாட்டம் பெற்றுள்ளது. ஞான நாட்டம் பெற்ற பின் நானும் நின் பெருந்தன்மையும் கண்டேன், நான் உன்னை கண்டேன், பிறரையும் கண்டேன். என்னை பற்றி இருக்கின்ற இந்த பாஷ கூட்டங்கள் எப்படிப்பட்டது என்பதையும் அறிந்து கொண்டேன், நின் நிலை அனைத்தும் கண்டேன், உன்னுடைய பெரும் குணத்தினை, உன்னுடைய பெரும் அருட்தன்மையெல்லாம் கண்டு கொண்டேன். என்னே நின்னை காணாமாக தன்னையும் காணா தன்மையோரே. இந்த சரிய நிலையிலே நிற்பவர்கள் சிவத்தையும் இல்லாத, சரிய நிலையிலே நில்லாதவர்கள் சிவத்தையும் காண மாட்டார்கள், தன்னையும் காண மாட்டார்கள் என சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த திருப்பாட்டிலே பண்டு தொற்றே நம்மை பந்தித்திருக்கின்ற ஆணவ மனமானது ஞானத்தில் சரியிலே நிற்பதால் அது விலகும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து மேற்கோளாக வரக்கூடிய அருமையான ஒரு பாடல் அப்பர் பெருமானுடைய திருவாக்கிலே 4வது திருமுறையிலே 75வது பதிகமாகிய பொதுப்பதிகம், அதே 4வது திருப்பாடல் உடம்பெனும் மனையகத்துள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே எதற்கு எதை வைத்து கட்டுப்படுத்துவது என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் நாடகத்திலையும் பார்க்கிறோம், சினிமாவிலையும் பார்க்கிறோம், புராணங்களையும் பார்க்கிறோம். ஒருத்தர் நாகாசுரம் எய்வார் போர்ல, அந்த நாகாசுரத்தை வெல்லக்கூடியது என்று கர்ணாசுரத்தை எழுதி போடுவார். இதே போல அக்னியாசுரத்தை எய்வார், அக்னியாசுரத்தை எய்கின்ற பொழுது வர்ணாசுரத்தை போடுவார். இதே போல நம்மிடம் இருக்கின்ற இந்த ஆணவமலை இருளினை நீக்க ஞானமாகிய விளக்கே அங்கே அஸ்திரமாக பயன்படுத்துதல் வேண்டும். அதைத்தான் இந்த அடுத்த திருப்பாடலிலே இந்த ஞான விளக்கு ஒன்றுதான், ஞான தீ ஒன்றுதான், ஞான ஜோதி ஒன்றுதான், அந்த இருளாய் இருக்கின்ற ஆணவ மலத்தை ஓட்ட வல்லது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். உடம்பெனும் மனையகத்தில் உள்ளமே தகழியாக மடம் படும் உணர்வு நெய் ஆட்டி உணர்வெனும் திரிமயக்கி இடம்படும் ஞானத்தீயால் எரிவிட இருந்து நோக்கில் கடம்பர் காளை தாதை கடல் அடி காணலாமே. இதை அழகாக ஒரு உருவகம் செய்து காட்டுகிறார். உடம்பாகிய இந்த வீட்டுக்குள்ளே ஆனவமலமாக இருள் இருக்கிறது. அதிலே இருளுக்குள்ளே அழகான மாணிக்கம் ஒரு கல் இருக்கிறது. ஆனால் இருளுக்குள்ளே அவன் காண இயலவில்லை. அகல் விளக்கை ஏற்றினால் அந்த மாணிக்கம் அவன் கண்ணிலே நன்றாக தொடங்குகிறது. எனவே உடம்பாகிய வீட்டுக்குள்ளே ஆன உடம்பாகிய அந்த வீட்டுக்குள் இருக்கின்ற ஆன்மாவிலே இருளாகிய ஆனாமலம் வந்தித்ததால் மாணிக்கம் போன்ற சிவம் இருந்தும் காண இயலவில்லை. அந்த அகல் விளக்கு என சொல்லப்படுகின்ற ஞானத்தையே ஏற்றுகின்ற பொழுது அந்த மாணிக்கம் கண்ணிலே படுவதைப் போலவே சிவத்தை இந்த ஆன்மா காணும். அதான் ரொம்ப முக்கியம். சிவத்தை நீ பார்த்தியா, கடவுளை நீ பார்த்தியா, கடவுளை நீ பார்த்தியான்னு கேட்கிறோம். பார்க்க முடியும் ஞானக்கண்ணால், ஞானத்தீயினுடைய உதவியினால் தான் காண முடியும். அதைத்தான் நீ அழகாக அந்த இருள் படர்ந்திருக்கின்ற ஆனமலத்தில் நீங்கினால் உள்ளிருக்கின்ற ஆண் உள்ளிருக்கின்ற மாணிக்கம் ஒன்று சிவத்தை இந்த ஆன்மா காணும். உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தவழியாக மடம்படும் உணர்வு நெய்யட்டி உயிரினும் திரிமயக்கி இடம்படும் ஞானத்தீயால் எரியுளை இருந்து நோக்கில் கடம்பர் காளிதாரே தாதை கடல் அடி காணலாமே. இந்த காணலாமே என சொல்லக்கூடிய அந்த ஏகாரம் இருக்கிறதே அந்த தேற்றம் கண்டிப்பாக நீ அப்படி சென்றால் காண முடியும் என்கின்ற உண்மையை அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டப்படுகிறார். அதாவது ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் எப்படி பந்தித்திருக்கிறோங்கிறதுக்கு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும். சீர்காழி சிற்றம்பல நாடிகள் தோழர் மோதம் முதலான நூல்களை தந்த சீர்காழி சிற்றம்பல நாடிகள் முதலிலே திருச்செந்தூர் வர்றார். முருகப்பெருமான் சன்னதியிலே இருந்த அழுதார் 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 அழுது கொண்டே இருந்தார். அழுது கொண்டிருக்கின்ற அவருக்கு சீர்காழி சிற்றம்பல நாடிக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே அன்பனே நீ எதற்காக அழுகிறாய் என்பதை நான் அறிவேன். சுவாமிக்கு வந்து நாம சொல்லிதான் அவருக்கு தெரிய வேண்டியது இல்லை. வாயானே மனத்தானே மனத்தில் இருந்த கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. ஆக இறைவன் வந்து சிற்றம்பல நாடிகளிடம் முருகப்பெருமான் சிற்றம்பல நாடிகளிடம் வந்து நீ எதற்காக அழுகிறாய் என தெரிகிறது. நீ பட்டுக்கொண்டிருக்கின்ற துன்பத்தை நினைத்து நீ அழுகிறாய். நீ எப்படி துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய்? ஆணவமாகிய கடலுக்குள்ளே அலைபடு திரும்புவோர் சிக்கி திணறுகிறாய். மாயையாகிய புலிவாய்ப்பட்ட பசுவை போல நீ மீள முடியாது இருக்கிறாய். கர்மமாகிய சூறை காற்றிலே சிக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சருகனை போல நீ பிறப்பு இறப்பு என்பதிலே அலைந்து கொண்டிருக்கின்றாய். இது நினைத்து அழுகிறாயினார். ஆனவ கடற்குள் அலைபடு திரும்பும் பூணொரு மாயை புலிவாய் பசுவும் கரும சூறை காற்று சருகும். ஆக இந்த ஒரு சூழலிலே இருக்கின்றாய் என்று சொல்லி காட்டார். இது உணர்த்தியது சீர்காழி சிற்றம்பல நாடுகளுக்கு அல்ல, நம்முடைய நிலைதான். இந்த ஆன்மாக்களானது எப்படி சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். ஆகையினாலே தான் அருளாளர்கள் நீ பட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த துன்பத்திற்குள் இருந்து மீள முடியாது தவிக்கின்றாய் என்று நமக்கு அழகாக உபாயத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஞானாசிரியன்மார்கள் எல்லாம் எப்படி என சொன்னா, ஒருவன் அப்பர் சுவாமிகள் இன்னொரு திருப்பாட்டிலே சொல்லி காட்டுகிறார். இறைவனுக்கு தொண்டு செய்து அவன் அருள்வய பட்டு விட்டால் ஞானத்தியை ஏற்று விட்டால் அவன் நம்மை கை கொடுத்து தூக்குவான். சென்று கொண்டிருந்த ஒருவன் பெரிய குடிக்குள்ளே விழுந்தான். குடிக்குள்ளே விழுந்தவன் தானே வெளியே வர இயலாது, தான் செல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. அப்படி காட்டுக்குள்ளே தனித்து குடிக்குள்ளே கிடக்கின்ற அவனை வழிபோக்கனாகிய ஒருவன் வந்து அந்த குடிக்கல் கடப்பதற்கு கையில் கொடுத்து தூக்கி மேலே விட்டு கரையிலே சேர்த்து பத்திரமாக இரு என்று சொல்லி போகிறான். இதே போலதான் குருடனாகிய ஆன்மா ஆணவமாகிய இருளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்ற பொழுது அருளாகிய கையினை கொடுத்து அந்த அருளாகிய கையினை கொடுத்து அந்த ஆன்மாவை தூக்கிவிட்டு வீடு பேராக கரையிலே சேர்க்கிறது என்று அப்புறம் பெருமான் இன்னொரு திருப்பாடலையும் சொல்லி காட்டுகிறார். இருளது துன்பப்படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருளும் கண்ணிழந்து உண்மை பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தலமே. ஆகையினாலே அவனை நாம் போற்றி துதித்தால் ஆனவலம் நீங்கும். நம்முடைய மனதிலே அந்த சிவ ஜோதி தோன்றும்படியாக நாம் நம்மை பக்குவப்படுத்தல் வேண்டும்.